ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதைகளை ஞானியாக்குகிறதுமான வேதத்தை கற்றுக்கொள்ள இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த 7 அதிகாரத்தில் எசேக்கியேலின் 2 நியாய தீர்ப்பு செய்திகளில் 2 செய்தி காணப்படுகிறது. எசேக்கியேல் 5 அதிகாரம் வரை எசேக்கியேலின் செய்தி எருசலேமை முக்கியத்துவப்படுத்தியதாக இருந்தது. இப்பொழுது நாம் சிந்திக்கின்ற அதிகாரங்களில் இஸ்ரவேல் தேசம் அனைத்தையும் குறித்த ஒன்றாக இருக்கிறது. எருசலேம் இன்னும் அழிக்கப்படவில்லை. அநேகர் அங்கே இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்துவிட்டாலும் இன்னும் சில ஜனங்கள் அங்கே மீந்திருந்தார்கள். இவ்வளவு நடந்திருந்தும் இந்த மீதியான ஜனங்களுக்கு தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்ற உணர்வு இல்லை. இப்பொழுது பாருங்கள், எசேக்கியேல் 7 அதிகாரம் 1 வசனம், பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் கர்த்தர் சொன்ன காரியங்களை எசேக்கியேல் மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார். எசேக்கியேல் 6 அதிகாரத்திலே அவருடைய 1 செய்தி இதே வார்த்தைகளை கொண்டு ஆரம்பமாகிறதையும் நாம் பார்த்தோம். 2 வசனத்தை பாருங்கள், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், முடிவு வருகிறது, தேசத்தின் 4 முனைகளின் மேலும் முடிவு வருகிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு அதன் மீது வருகிறதாயிருக்கிறது. அது அந்த முழு தேசத்தின் மீது வருகிறது. இங்கே தேவன் யூதாவை மட்டும் குறித்து சொல்லாமல் முழு இஸ்ரவேல் தேசத்தையும் குறித்து சொல்கிறார். இந்த எசேக்கியேலின் செய்தியிலே புதிய ஒரு காரியம் இணைக்கப்பட்டுள்ளது. எருசலேமின் இறுதி அழிவை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். இறுதியான சிறைப்பிடிப்பு நடைபெற்று அந்த நகரம் அழிக்கப்படும் என்பதை குறித்து சொல்கிறார். இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் அவரே கர்த்தர் என்று மக்களை அறிந்து கொள்ள செய்யும். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அநேக விஷயங்களிலே அநேக விதங்களிலே கிரியை செய்கிறார். இதன் மூலம் தன்னை கர்த்தர் என்று விளங்க வைக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே இதை நீங்கள் காண முடியும். அவ்வாறு உங்களுக்கு தோன்றவில்லை எனில், தேவன் உங்களுக்கு அவற்றை காணும் பிரகாசமான மனக்கண்களை தரும்படியாக ஜபம் செய்யுங்கள். அவரே கர்த்தர் என்று அறியுங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆகவே அவரை கர்த்தர் என்று நீங்கள் கண்டுகொண்டால், அவர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராக இருந்து உங்களை ஆளுகை செய்யும்படி விட்டுக் கொடுப்பீர்கள். இப்படிப்பட்ட அனுபவம் உங்களிடத்திலே உண்டா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இசைக்கியேல் 7:3, இப்பொழுதே உன்மேல் முடிவு வருகிறது, நான் என் கோபத்தை உன்மேல் வருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். இசைக்கியாவின் இந்த செய்தி எபிரேய பாடல் வடிவிலே அற்புதமாக காணப்படுகிறது. தேவனுடைய செய்தியை இது இனிமையாக தெரிவிக்கிறது. இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து என்று சொல்கிறார். அதாவது தேவன் கொடுக்கும் தண்டனை அல்லது நியாய தீர்ப்பு செய்த பாவத்திற்கு சரியாக பொருந்துகிறதா இருக்கும். பாவம் செய்த மனிதன் அந்த தண்டனையை அடைய பாத்திரவானாயிருப்பான். நாம் இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். திருச்சபையிலே ஒரு அங்கத்தினனாக நான் இருந்து கொண்டு ரட்சிக்கப்படாமல் இருப்பது என்பது எவ்வளவு ஆபத்தானது! கர்த்தருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் இன்னும் பாவத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது எவ்வளவு ஆபத்தானது! அருமையான சகோதரனை சகோதரியை, சற்றே சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய சபையிலே ஒருவன் அங்கத்தினனாக இருந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை விட அவன் ஒரு மாயையான பேய் வழிபாட்டுக்காரனாக இருந்தால் பரவாயில்லை என்று ஒரு ஊழியர் சொல்கிறார். ஏனென்றால் இவனை விட அவனுக்கு அடிகள் கொஞ்சம். அவன் அறியாமல் செய்கிறான். ஆனால் வேதவசனத்தை அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது மிகவும் கேடானது. அது அதிக அடிகளுக்கு பாத்திரவானாக மாற்றிவிடுகிறது. எசேக்கியேல் அன்று கூறின காரியம் இன்றைய சபை மக்களுக்கும் அப்படியே பொருந்துகிறதாயிருக்கிறது. சபையிலே இருந்து கொண்டு கர்த்தரை உண்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே செல்லாதவர்களின் வழிகளுக்கு தக்கதாக அவர் நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்களின் பொறுப்பு மிக அதிகம் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏனென்றால் இவர்கள் வேத வசனத்தை கேட்டு அறிந்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கிறார்கள். எவ்வளவுக்கு அதிகமாக வேத வசனங்களை கேட்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்களின் பொறுப்பு கூடியதாயிருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் சரியான பதிலை கொடுக்கும் பொறுப்பை அவர்கள் உடையவர்களாயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் எத்தனை ஆவிக்குரிய கூட்டங்களிலே கலந்து கொள்கிறீர்கள்? அந்த கூட்டங்களிலே சொல்லப்படும் சத்தியத்திற்கு அவ்வப்பொழுது கீழ்ப்படிந்து விடுகிறீர்களா? இல்லாவிட்டால் உங்கள் பொறுப்பை கூட்டிக் கொண்டே போகிறீர்களா? எசேக்கியேல் 7:4 முதல் பாருங்கள், வாசிக்கிறேன். என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது, அது உன்மேல் நோக்கமாயிருக்கிறது, இதோ வருகிறது. தேசத்தில் குடியிருக்கிறவனே, அந்நாளின் விடியற்காலம் வருகிறது. காலம் வருகிறது, அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது. மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை. இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் ஊற்றி என் கோபத்தை உன்னில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனையும் உன்மேல் வரப்பண்ணுவேன். என் கண் உன்னை தப்பவிடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். இப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இது வேதத்தில் ஒரு பயங்கரமான பகுதி என்று சொல்லலாம். இன்றைய நாட்களுக்கும் இது பொருந்துகிறதாக இருக்கிறது. அநேக சபைகளுக்கு இந்த வேத பகுதி தெரியாததாகவும் இருக்கிறது. இது அதிகமாக பிரசங்கிக்கப்படாத ஒரு பகுதியாகும். சிலர் இவ்வாறு வாதிடுகிறார்கள், இது பழைய ஏற்பாட்டு பகுதியாகும், இது இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு பொருந்தாத வித்தியாசமான பகுதியாகும் என்று சொல்கிறார்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, எசேக்கியேல் கூறின காரியங்களை போன்ற பகுதிகளை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரத்திலேயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூறும் காரியங்களிலேயும் பார்க்கிறோம். இவைகள் மிகவும் நெருங்கினவை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்ட தேவனும் இன்றைய நாட்களிலே, அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்திலே காணப்படுகிற தேவனும் ஒருவரே. அவர் அன்றும் இன்றும் என்றும் பாவத்தை தண்டிப்பவர். நாம் முந்தின நிகழ்ச்சி ஒன்றிலே ஒரு இளம் யூத ரபியை குறித்து சிந்தித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். 600,000 யூதர்கள் கொல்லப்பட்டபடியினால் எபிரேய தேவன் ஒருவரும் இல்லை என்று அவர் கூறினதை பார்த்தோம் இல்லையா? இன்றைய நாட்களில் உள்ள சபைக்கு இது எச்சரிக்கையாக இருக்கிறது என்றே நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் தண்டிப்பாரா? ஆம், அவர் நியாயம் தீர்க்கிற தேவன், அவர் அடிக்கிற தேவன், அவர் பாவம் செய்கிற எவரையும் தண்டிக்கிறார். 2 கொரிந்தியர் 5:11 என்ன பார்க்கிறோம்? ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம் என்று கர்த்தரின் பயங்கரமான தன்மை குறித்து பவுல் சொல்கிறார். இன்று அநேகர் சபையிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண காரியங்களுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் கர்த்தருக்கும் மனசாட்சிக்கும் மிகவும் பயந்து நடக்கிறதாக சொல்வார்கள். ஆனால் உண்மையிலே அவர்களிடத்திலே கர்த்தருக்கு பயப்படு பயம் இல்லை. பெரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே உள்ள சபையின் பரிதாபமான நிலைமை இதுதான். இன்றைய நாட்களிலே சபையிலே போதுமான உறுப்பினர்கள் இல்லை என்பது நமது பிரச்சனை அல்ல. உண்மையான கிறிஸ்தவர்கள் அநேகர் இல்லை என்பதுதான் பிரச்சனை. ஒரு பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் இவ்வாறு சொல்கிறார், ஒரு குளிர்ந்து போன அவிசுவாசியான சபை உறுப்பினர் 20 மேலான நாத்திகவாதியை விட ஆபத்தானவர் என்று சொல்கிறார். எசேக்கியேலின் செய்தி அன்று மட்டுமல்ல, இன்றும் பிரசித்தி பெற்றதில்லை. இப்பொழுது எசேக்கியேல் 7:10 முதல் பாருங்கள். வாசிக்கிறேன், எசேக்கியேல் 7:10. இதோ அந்த நாள் இதோ வருகிறது, அந்நாளின் விடியற்காலம் உதிக்கிறது, மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது, அக்கிரமத்துக்கு மிலாறாக கொடுமை எழும்புகிறது, அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பிலும் அவர்களுடைய அமளியிலும் ஒன்றும் மீதியாயிருப்பதில்லை, அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதும் இல்லை. அந்த காலம் வருகிறது, அந்த நாள் கிட்டுகிறது, கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக, அதின் திரளான கும்பின் மேலும் உக்கிரம் இறங்கும், அவர்கள் ஜீவனுள்ளோருக்குள்ளே இன்னும் உயிரோடு இருந்தாலும் விற்றவன் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருகிறதில்லை, அதன் திரளான கும்பின் மேலும் உண்டான தரிசனம் திரும்பாது, தன் அக்கிரமத்திலே வாழுகிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான், அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை, என் உக்கிரம் அதன் திரளான கும்பின் மேலும் இறங்குகிறது. இங்கே நாம் பார்க்கிற ஜனங்கள் பிரச்சினைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சமாதானவாதிகள், போருக்கு செல்லாதவர்கள், எது சரியானதோ அதற்காக தைரியமாக நிற்க மறுக்கிறவர்கள். ஜி கே செஸ்டர்சன் என்று ஒருவர் கூறியிருக்கிறார், இது அமைதியின் காலம், ஆனால் சமாதானத்தின் காலம் அல்ல. மனிதர்கள் போரை குறித்து களைப்படைந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் மனிதர்களுக்குள் அக்கிரமம் இருக்கும் வரை தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்றுதான் சொல்கிறார். ஏசாயா இதே உண்மையை தன்னுடைய தீர்க்க தரிசனத்திலே 3 வலியுறுத்தி கூறுகிறார். அருமையானவர்களே, உங்களிடத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே அமைதி இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? சற்றே சிந்தித்து பாருங்கள். வசனம் 19 பார்ப்போம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்மாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. பணம் எல்லா பிரச்சனைகளையும் தங்களுக்கு தீர்த்துவிடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அது வலிமை வாய்ந்தது என்று கருதுகிறார்கள். இன்று உலகத்திலே சமாதானத்திற்காக பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் நாம் எதையுமே சாதித்துவிடவில்லை. நம்முடைய கைகளிலே பணம் உடையவர்களாக இருப்பது நல்ல ஒரு காரியம்தான். ஆனால் அவைகளே நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும் என்று எதிர்பார்ப்பதுதான் தவறு. இதைத்தான் கர்த்தருடைய வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். தாங்கள் சேர்த்த பொன்னும் பொருளும் தங்களை பாதுகாக்கும் என்று எண்ணிய இஸ்ரவேல் ஜனங்களை அது உங்களை காக்காது என்று தேவன் தெளிவாய் கூறுகிறார். வசனம் 20-22 வரைக்கும் பார்ப்போம் என்றால், அங்கே அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தை என்று வைத்து அதிலே அருவறுக்கப்படத்தக்கதும் சீ என்று கழிக்கப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரங்களை உண்டு பண்ணினார்கள். ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன். அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். பரிகாரர் அதற்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். இது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த பயங்கரமான ஒரு விளக்கம். நீங்கள் இதைவிடவும் பயங்கரமான ஒரு விளக்கத்தை வாசிக்க வேண்டுமென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 18-19 அதிகாரங்களையும் வாசிக்க வேண்டும். அதிலே உலகத்திற்கு வரப்போகின்ற காரியத்தை, குறிப்பாக வாணிபத்திலே சிறந்த பாபிலோனின் அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே மனிதர்கள் பெரிய வியாபாரத்திலும் சந்தையிலுமே முழு நம்பிக்கையையும் வைப்பார்கள் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. அப்பொழுது வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். அப்பொழுது அரசாங்கம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும் என்று சொல்லி உறுதியளிப்பார்கள். ஆனால் அது சிறப்பாக செல்வதில்லை. அது அவர்களை ரட்சிக்காது. அவர்களுக்கு ஆத்ம ரட்சிப்பு வேண்டுமென்றால் இவைகள் அவர்களை விடுவிக்காது. அருமையானவர்களே, உங்களிடம் உள்ள பொன் பொருள் உங்களை ரட்சிக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது இலவசமாகத்தான் கிடைக்கும். அது இயேசுவின் இரத்தத்தால் தான் உண்டாகிறது. இப்பொழுது எசேக்கியேல் 7:23-24 வசனங்களை பாருங்கள். ஒரு சங்கிலியை பண்ணி வை, தேசம் நியாய தீர்ப்புக்குள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் பிரஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன். அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பலவான்களின் பெருமையை ஒளிய பண்ணுவேன். அவர்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சலாகும். தேசம் நியாய தீர்ப்புக்குள்ளான இரத்த படிகளால் நிறைந்திருக்கிறது, நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியம் இன்றைய நாட்களுக்கு எவ்வளவு அதிகமாக பொருந்துகிறது இல்லையா? ஆகையால் புறஜாதிகளின் துஷ்டர்களை வரப்பண்ணுவேன். அவர்கள் இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சிலர் இவ்வாறு சொல்வார்கள், அந்நியர் அதாவது அவிசுவாசிகள் தேவனை பின்பற்றுகிறவர்களை அழிக்க முடியாது என்று சொல்வார்கள். அவர்களுடைய சுதந்திரத்தை கெடுக்க முடியாது என்று சொல்வார்கள். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, எங்கே நாம் இந்த ஆலோசனையை பெற்றோம்? தேவன் புறஜாதி தேசமான பாபிலோனை தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி அனுமதிக்கவில்லையா? தான் வாசம் செய்த தேவாலயத்தையே எரிக்க ஒப்புக் கொடுக்கவில்லையா? அருமையானவர்களே, இன்று தேவ ஜனங்கள் வெறும் பாரம்பரியத்தை மட்டும் பின்பற்றிவிட்டு அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் அவருடைய கோபத்திற்கு உள்ளாகும் பொழுது அவர்களுக்கு எதிராக புறஜாதியாரையும் ஆண்டவர் எழுப்பி விடுவார் என்று வேதம் சொல்கிறது. தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தையும் ஜனங்களையும் நிந்தனைக்கு, அழிவிற்கு, அடிமைத்தனத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு எதிராக அவிசுவாசிகள் எழும்பி வருவார்களானால் உங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்த்து தேவனிடத்திலே திரும்ப வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பொதுவாக மக்கள் இந்த எசேக்கியேலின் செய்தியை வாசிக்க விரும்புகிறதில்லை. மாறாக யோவான் 14 அதிகாரத்தை வாசிக்க விரும்புகிறார்கள். இதற்காக என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், நானும் யோவான் 14 அதிகாரத்தை விரும்புகிறேன். அதே வேளையிலே எசேக்கியேல் 7 அதிகாரமும் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை உணர்கிறேன். நாம் ஒரு அதிகாரத்தை மற்றொரு அதிகாரத்திலும் சிறந்ததாக கருதுகின்ற பண்பை எங்கேதான் பெற்றோமோ தெரியவில்லை. நாம் எசேக்கியேல் 7 அதிகாரத்தையும் யோவான் 14 அதிகாரத்தைப் போலவே சமமாக கருத வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, சமமான நேரத்தையும் விருப்பத்தையும் எசேக்கியேல் 7 வசனத்திலே செலுத்த வேண்டியது அவசியம். நாம் இப்பொழுது எசேக்கியேல் 8 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் 2 முக்கிய பிரிவிற்கு வந்திருக்கிறோம். இந்த பிரிவிலே இஸ்ரவேல் மற்றும் எருசலேம் சிறைப்பிடிப்பு முழுவதுமாக வெளிப்படையாக நிறைவேறுகிறது. எருசலேம் தேவாலயத்தின் மகிமை அதனை விட்டு நீங்கினதையும் இந்த பகுதியிலே தான் நாம் பார்க்கிறோம். இந்த 8 அதிகாரத்திலே எசேக்கியேல் தேவனுடைய மகிமை குறித்த மற்றொரு தரிசனத்தை காண்கிறதை பார்க்கலாம். இதிலே எசேக்கியேல் எருசலேமிற்கு கொண்டு போகப்படுகிறதை குறித்து வாசிக்கிறோம். அங்கே தேவனுடைய மகிமை எருசலேம் தேவாலயத்திலே காணப்பட்டது. இங்கே நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். அதாவது, உண்மையிலே எசேக்கியேல் எருசலேமிற்கு கொண்டு போகப்பட்டாரா இல்லையா என்பதுதான். இதை குறித்து அநேக கருத்துக்கள் காணப்படுகின்றன. இதற்கு ஒரு பதில் என்னவென்றால், எசேக்கியேல் கேபார் நதியண்டையிலே அமர்ந்து தரிசனம் கண்டபொழுது அந்த தரிசனத்திலேயே எருசலேமை கண்டார் என்பது. இரண்டாவது ஒரு விளக்கம் என்னவென்றால், எசேக்கியேல் உண்மையிலேயே எருசலேமிற்கு சென்று அங்கே நடந்து தான் கண்ட எல்லாவற்றையும் எழுதி வைத்தார் என்பது. இவ்வாறு கூறப்படுகிற கருத்துக்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதாக இல்லை. எசேக்கியேலின் அனுபவம் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் யோவான் கண்ட அனுபவத்தை போன்றதாக இருந்தது என்றே விசுவாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே 3 வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக பவுல் சொல்கிறார். கலாத்திய நாடான லீஸ்திராவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கல்லறியப்பட்ட பொழுது அவர் செத்துப்போனார் என்றே சொல்லலாம். அந்த நிலையிலிருந்து இயேசு கிறிஸ்துவே அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த வேளையிலே அவர் 3 வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்திலே சொல்லப்படுவது போல யோவானும் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். சபையானது எடுத்துக் கொள்ளப்படுவதை இது உருவகப்படுத்துகிறது. சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது சபையிலே உள்ள உண்மையான விசுவாசிகள் தேவனோடு இருக்கும்படியாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே அடிக்கடி சபை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்திலே யோவானின் எடுத்துக் கொள்ளப்படுதல் அனுபவத்திற்கு பிறகு சபையை பற்றி குறிப்பு காணப்படவில்லை. சபையானது இப்பொழுது கிறிஸ்துவின் மனவாட்டியாக காணப்படுகிறது. இந்த சபையாகிய மனவாட்டி பூமியிலேயே இருந்துவிடப் போவதில்லை. ஒரு நாளிலே அது மணவாளனாகிய இயேசுவை சென்றடையும். அவருடனேயே என்றென்றைக்கும் இருக்கும். ஆகவேதான் யோவான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் நிகழ்ச்சியை சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஓவியம் போல இருக்கிறது என்று சொல்லலாம். இவ்வாறு அப்போஸ்தலனாகிய பவுலும் யோவானும் எடுத்துக் கொள்ளப்பட்டதைப் போலவே எசேக்கியேலும் எருசலேமிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் எருசலேமிலோ அதன் சுற்றுப்புறத்தில் உள்ளவர்களோ எசேக்கியேல் அங்கே இருப்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. நாம் இயற்கையான நிகழ்ச்சியை பற்றி பேசவில்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இயற்கையான ஒரு விளக்கத்தை இதற்கு சொல்ல முடியாது. தேவன் எசேக்கியேலை எடுத்துக் கொண்டார். இது ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய கண்களால் தான் இதை பார்க்க வேண்டும். இப்பொழுது எசேக்கியேல் 8 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8 அதிகாரம் 1 வசனம். 6 வருஷத்து 6 மாதம் 5 தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. எசேக்கியேல் வீட்டிலே இருந்தபொழுது இந்த காரியம் நடைபெற்றது என்று பார்க்கிறோம். அப்பொழுது மூப்பர்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாகவே உட்கார்ந்திருந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய கரம் அப்பொழுது அவர் மீது வந்தது என்று பார்க்கிறோம். தேவன் எந்த வேளையிலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் உங்களோடு இடைபடுகிறவர். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் அவர் உங்களுக்கு சொல்ல விரும்புவதை சொல்ல முடியும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2 வசனம் பாருங்கள். அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. எசேக்கியேல் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள எசேக்கியேலின் தரிசனத்திலே ஒரு பகுதியை போன்றே இந்த பகுதியிலையும் பார்க்கிறோம். 1 அதிகாரத்திலே காணப்படுகிற அந்த மிகப்பெரிய தரிசனமே இந்த எசேக்கியேல் புத்தகத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு தரிசனத்திற்கும் அடிப்படை என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திற்கும் இதுவே அடிப்படை. இப்பொழுது எசேக்கியேல் 8 அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி என்று 3 வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். நமக்கு இருப்பது போல அவருக்கு கரங்கள் கிடையாது. ஆனால் அவருடைய கரத்தின் கிரியைகள் வானத்திலே விளங்குகின்றன என்று நமக்கு வேதவசனம் விவரித்து சொல்லும்பொழுது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் தேவனுக்கு கரங்கள் இல்லாமல் எவ்வாறு உலகத்தை சிருஷ்டிக்க முடிந்தது என்று நமக்கு புரிந்து கொள்வது கடினம். ஆகவே தேவன் நாம் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய நிலைமைக்கு தன்னை தாழ்த்துவதை இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார் என்றும் இதே வசனத்திலே பார்க்கிறோம். எசேக்கியேல் முன்பு தன் தலைமுடியையும் தாடியையும் சிரைத்துக் கொண்டதை குறித்து 5 பார்த்தோம். ஆனால் அது நடந்து முடிந்து இப்பொழுது 1 வருடமாவது ஆயிருக்கும். இப்பொழுது அவருடைய முடி வளர ஆரம்பித்துவிட்டது. இப்பொழுது அவருடைய முடியை பிடித்து தேவன் தூக்கினார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார் என்று சொல்கிறார். எசேக்கியேல் பரிசுத்த ஆவியினால் எடுத்துக் கொள்ளப்பட்டு எருசலேமிற்கு கொண்டு செல்லப்பட்டார். அவ்வாறு கொண்டு செல்லப்படும் பொழுது எசேக்கியேல் சரீரத்திலே காணப்பட்டாரா என்பதை குறித்து வாதத்திற்கு நான் வர விரும்பவில்லை. ஆனால் அவர் சரீரத்திலேயே எருசலேம் சென்றிருப்பார் என்று கூற வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் எசேக்கியேல் எடுத்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் வேதத்திலே ஒன்றும் புதிதானதல்ல. இதைப்போன்ற மற்ற சம்பவங்களும் வேதத்திலே உண்டு. 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்திலே எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் பிலிப்பை குறித்து அப்போஸ்தலர் 8:39 அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார், மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான் என்று வாசிக்கிறோம். இங்கே பிலிப்பு சரீரத்திலேயே எடுத்துச் செல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதேபோல எலியாவிற்கும் நடைபெற்றது. எனவே எசேக்கியேலுக்கும் இவ்விதமாகவே சரீரத்திலே எடுத்துச் செல்லப்படுவது நடைபெற்றிருக்கலாம் என்று நாம் விசுவாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். இந்த வசனத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலேயும் நாம் சிந்திக்கப் போகிறோம். அமர்ந்தவாறே நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வானொலி என்கிற இந்த மிகப்பெரிய வாய்ப்பிற்காக ஒருமுறை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல இடங்களிலிருந்து ஒரே நேரத்திலே வேத வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, தியானிக்க, அதை எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நீர் நியாயம் தீர்க்கிறவர், பாவத்திற்கான நியாய தீர்ப்பை மனுமக்களுக்கு கொண்டு வருகிறவர் என்பதை நாங்கள் ஆழமாய் சிந்தித்தோம். உம்முடைய நியாய தீர்ப்பு எங்கள் யார் மேலும் வரும் என்பதாக நாங்கள் மனம் திரும்ப நீர் எங்களுக்கு உதவி செய்தள்ளும். உம்முடைய கிருபையின் காலத்திற்குள்ளே நாங்கள் பரிபூர்ணமாய் உம்மண்டை சேர்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்தள்ளும். யார் யார் தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாங்கள் ஒரு பாவிகள் என்ற உணர்வோடு கூட எனக்கு இரட்சகர் தேவை, எனக்கு இயேசுவின் ரத்தம் தேவை என்று உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் நிறைவாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதே வேளையிலே முக்கியமான எந்த காரியத்திற்காவது உம்மை எதிர்பார்த்து யாராவது ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் உம்முடைய ஆவியானவரே அவர்களுக்கு ஆலோசகராயிருந்து தெளிவாய் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய சித்தத்திற்கு தீர்மானிக்க வாஞ்சிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேத வசனங்களை நீர் காட்டி அவர்களை வழிநடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23.